நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 21 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக, இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து எழுந்துள்ள சர்ச்சைகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நடத்திய போராட்டங்கள் தொடர்பிலான செய்திகள். இலங்கை அரசு உள்நாட்டு மீனவர்களை விட இந்திய மீனவர்கள் மீதே அதிக அக்கறை கொள்வதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள்.
இது நாட்டினுடைய உறவு வளர வேண்டும் என்ற செய்வதாக நாங்கள் கருதி கொஞ்சம் மௌனம் காக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. நாங்கள் பொதுவாக பார்க்கும் பொழுது இலங்கை அரசாங்கமும் இந்திய மீனவர்களுக்கு கூடுதலான சலுகைகளை காட்டுவதாக எங்களுக்கு தோன்றுகிறது.
தமிழகத்தில் ஆலய அர்ச்சகர்கள் இருவர் மானபங்கப்படுத்தப்பட்டது தொடர்பில் பாரதிய ஜனதா கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டம் குறித்த தகவல்கள், ஆம் ஆத்மி கட்சியை நிறுவிய இருவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள செய்தியும் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சங்கீதராஜன் ஆகியோர்.
தென்னாப்பிரிக்காவில் இந்த மாதம் குறைந்தது 7 பேர் பலியாக காரணமாயிருந்த குடியேறிகளுக்கு எதிரான கலவரம் இடம்பெற்ற பகுதிகளில் படையினரை தென்னாப்பிரிக்க அரசு அதிகாரிகள் நிலைநிறுத்தியுள்ளனர். யோஹான்ஸ்பர்கில் உள்ள கொந்தளிப்பான அலெக்சாண்டிரியா நகரியம் உட்பட ஹவுடெங் பகுதிகளில் ராணுவத்தினர் இன்று இரவு முதல் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். படையினரின் உதவியினை போலீசார் கோரியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் வீதிகளில் ரோந்து பணியில் படையினர்கள் எத்தனை பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என அவர் துல்லியமாக தெரிவிக்கவில்லை. தென்னாப்பிரிக்காவில் 2008 ஆண்டு வெளிநாட்டவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட கலவரத்தில் 63 பேர் கொல்லப்பட்டதன் பின்னரே படையினர் வீதிகளில் நிலைநிறுத்தப்பட்டிருந்தனர் எனவும் குறிப்பிடத்தக்கது.
எகிப்திய முன்னாள் அதிபர் முகமது மோர்சிக்கு 20 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தான் ஆட்சியில் இருந்தபோது 2012 ஆண்டில் எதிர்கட்சி ஆர்ப்பாட்டக்காரர்களை கொல்வதற்காக முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் ஆதரவாளர்களை தூண்டிவிட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இதே குற்றச்சாட்டின் பேரில் குற்றங்காணப்பட்ட டஜன் கணக்கானவர்களில் இவரும் ஒருவர். 2013 ஆண்டில் இராணுவத்தால் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட அதிபர் மோர்சிக்கு எதிரான பல வழக்குகளில் முதல் தீர்ப்பு இந்த வழக்கில்தான் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தீர்ப்பை விமர்சித்துள்ள அம்னஸ்டி இன்டர்நேஷனல் எனும் மனித உரிமைகள் அமைப்பு, இது நீதியை கொச்சைப்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளது.
மத்திய தரைக்கடலை கடந்து ஐரோப்பாவினை அடைய முயற்சித்த குடியேறிகளில் இந்த வருடத்தில் இதுவரை பலியானவர்களின் எண்ணிக்கை கடந்த வருடத்தில் இதே காலப்பகுதியில் இதே மாதிரியாக பலியானவர்களின் எண்ணிக்கையை விட 30 மடங்காக உள்ளதாக ஐநாவின் சர்வதேச குடியேறிகளுக்கான நிறுவனமான IOM தெரிவித்துள்ளது. இந்த வருடம் ஆரம்பம் முதல் 1750 பேர் கடலில் மூழ்கி பலியாகியுள்ளதாக நம்பப்படுவதாக மேலும் தெரிவித்த IOM, இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் இந்த வருட இறுதியில் இந்த தொகை 30,008 என தெரிவித்துள்ளது. இந்த நெருக்கடிக்கு தீர்வாக ஐரோப்பிய ஒன்றியம் 10 அம்ச திட்டம் ஒன்றை கோடிட்டு காட்டியுள்ளது. இந்த திட்டம் வியாழக்கிழமை அவசரமாக கூடவுள்ள உச்சிமாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது.
நூற்றுக்கணக்கான குடியேறிகள் பயணித்த கப்பல் ஒன்று லிபியாவுக்கு அருகில் ஞாயிறன்று மத்திய தரைக்கடலில் மூழ்கிய போது அதிலிருந்த பலர் கப்பலின் அடித்தளத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் அடைபட்டு மூழ்கி இறந்தனர் என இத்தாலிய வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். கப்பலின் துனிஷியா கேப்டன் முகமது அலி மாலிக்கின் மீது பொறுப்பற்ற முறையில் பலர் உயிரிழக்க காரணமாய் இருந்ததாகவும் சட்டவிரோதமான முறையில் குடியேறிகள் பயணிக்க உதவியதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது.
உலகளவில் இப்போது தென்கிழக்காசிய பகுதியே கடற்கொள்ளையர்கள் கூடுதலாக நடமாடும் இடமாக உள்ளது என சர்வதேச கடற்சார் பாதுகாப்பு அமைப்பு கூறுகிறது. அந்த நாட்டு கடற்பரப்புகளில் சராசரியாக 2 வாரங்களுக்கு ஒருமுறை ஒரு எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது.
2 உலகப் போரில் அவுஷ்விட்ஸ் வதை முகாமில் பல லட்சக்கணக்கான யூதர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அந்த முகாமின் நாட்சி பாதுகாவலர் ஒருவர் ஜெர்மனியில் விசாரணைக்கு உள்ளாகியிருக்கிறார். ஆஸ்கர் குரோனிங் என்ற இவர் தனக்கு இந்த சம்பவத்தில் தார்மீக பொறுப்பு இருந்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த முகாமில் சுமார் 3 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தானும் உடந்தை என்ற குற்றச்சாட்டின் பேரில் தண்டிக்கப்பட வேண்டுமா என்பதை நீதிமன்றத்தின் முடிவுக்கே விட்டுவிடுவதாக அவர் கூறினார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்படுவதற்கு அவரது ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளன. இதனிடையே அவரது இல்லத்திற்கே சென்று அந்த விசாரணையை முன்னெடுக்கலாம் என்று இலங்கை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். விரிவான செய்திகளுடன் கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் KS உதயகுமார்.
எதிர்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்ற சபைக்குள் ஆரம்பித்த ஆர்ப்பாட்டம் இன்று முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அழைத்து வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு ஊழல் விசாரணை ஆணைக்குழு எடுத்துள்ள தீர்மானத்தை வாபஸ் பெறுமாறு வலியுறுத்தியே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நேற்றைய தினம் முதல் நாடாளுமன்ற சபைக்குள் தங்கியிருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று காலை நாடாளுமன்றத்துக்கு பிரவேசிக்கும் வீதிகளை வழிமறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று நாடாளுமன்றம் கூடிய போது கருத்துக்களை தெரிவித்த எதிர்கட்சி தலைவர் நிமல் சிறிபாலடி சில்வா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அழைத்து வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் தீர்மானம் ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று குற்றம்
சாட்டினார்.
குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் அதனை விசாரணை செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று தெரிவித்த எதிர்கட்சி தலைவர் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தகுந்த மதிப்பை அளித்து அதனை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்தார். பிரதமருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தப்பியோட முடியாது என்று தெரிவித்த எதிர்கட்சி தலைவர் அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொள்வதற்காக ஊழல் விசாரணை ஆணைக்குழுவை பயன்படுத்த வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன கருத்துக்களை தெரிவித்த போது தனது அதிகாரத்தை மீறி செயற்பட்டமை தொடர்பாக ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் தில்ருக்ஷி விக்ரமசிங்கவை பதவி நீக்குமாறு வலியுறுத்தி சபாநாயகரிடம் தீர்மானம் ஒன்றை கையளித்துள்ளதாக தெரிவித்தார். ஊழல் விசாரணை குழுவின் பணிப்பாளர் பக்கச்சார்பான முறையில் செயற்படுவதாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்புவதாக தெரிவித்த பந்துல குணவர்தன, எதிர்கட்சியின் 113 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்தில் கையொப்பம் இட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆயினும் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்தார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. ஊழல் விசாரணை ஆணைக்குழு மீது அரசாங்கம் எந்தவிதமான அழுத்தங்களையும் மேற்கொள்ளவில்லை என்று தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க, ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் முன்னாள் ஜனாதிபதிக்கு நீதிமன்றம் சென்று தடையுத்தரவொன்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவித்தார். ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்துள்ள நபர்களே இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் பேச முடியாதென்றும் தெரிவித்தார். இதேவேளை இன்று பகல் நாடாளுமன்றம் கூடிய போது கருத்துக்களை தெரிவித்த சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதியை அழைப்பதை தவிர்த்து அவரது இல்லத்துக்கு சென்று வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு ஊழல் விசாரணை ஆணைக்குழு இணக்கம் தெரிவித்துள்ளதாக அறிவித்தார். நீதியமைச்சர் இதனை தனக்கு அறிவித்ததாக தெரிவித்த சபாநாயகர் எனவே போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவருமாறும் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவத்தை காப்பதற்கு தான் சகல நடவடிக்கைகளையும் எடுப்பதாக தெரிவித்த சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினர்களை விசாரணை செய்வதற்கு முன்பு தனக்கு அறிவித்துவிட்டு அதனை மேற்கொள்ளுமாறு ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார். அதன் பின்பு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆர்ப்பாட்டம் நிறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக இன்று விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளவிருந்த அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டம் மீதான விவாதம் பின்போடப்பட்டது. இதன்படி சம்பந்தப்பட்ட விவாதம் எதிர்வரும் 27 மற்றும் 28 ஆகிய தினங்களில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஆளும் கட்சியின் அமைப்பாளரும் அமைச்சருமான லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்தார்.
பார்லிமெண்ட்
19வது திருத்த சட்டம் மீதான வாக்கெடுப்பு 28ஆம் தேதி நடைபெறும் என்றும் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல மேலும் தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் பின்பு வெளிநாடு சென்றிருந்த முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ இன்று பகல் நாடு திரும்பியுள்ளார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் விரைவில் சந்தித்து பேச உள்ளனர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்ஸ்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் இல்லை என சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் அப்பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்குடன் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் சந்தித்து பேசவுள்ளனர். இந்த சந்திப்புக்கு தற்போதைய ஜனாதிபதியும் முன்னாள் ஜனாதிபதியும் இணக்கம் தெரிவித்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் டி பி ஏகநாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அண்மையில் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ள நிலையில் அவர்கள் எந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இவ்வாறானதொரு சூழ்நிலையிலேயே ஏகநாயக்க அவர்களின் அறிவிப்பு வந்துள்ளது. இந்த சந்திப்பின் போது கட்சிக்குள் தற்போது ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலை குறித்து ஆராயப்படும் என அவர் தெரிவித்தார்.
மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்ஷ
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இணங்கியுள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைக்காக பொது இடம் ஒன்றை தெரிவு செய்யும்படி முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாவட்டங்களையும் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து பேசியதுடன் அவர்கள் முன்வைத்த யோசனைகளை அடிப்படையாக கொண்டு இந்த பேச்சுவார்த்தைக்கான இணக்கம் எட்டப்பட்டுள்ளது என தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் டி பி ஏகநாயக்க. இந்த சந்திப்பின் போது இருதரப்பிலிருந்தும் முன்வைக்கப்படும் யோசனைகளை சாராம்சமாக வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி ஆராயப்படும் என முன்னாள் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கட்சிக்குள் பிளவு இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி பிரச்சாரம் ஒன்றை கொண்டு செல்கிறது. இவ்வாறான பிரச்சாரங்களுக்கு தீர்வு காண்பது இந்த சந்திப்பின் மற்றொரு நோக்கமாக இருக்கிறது. இந்த சந்திப்பின் பின்னர் எதிர்காலத்தில் கட்சிக்குள் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தேர்தல் தொடர்பான விடயங்கள் பற்றி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவோம் என அவர் தெரிவித்தார். இதேவேளை இருதரப்பினரும் எங்கு எப்போது சந்திப்பார்கள் என்பதை முன்னாள் அமைச்சர் டி பி ஏகநாயக்க தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அத்தோடு இந்த சந்திப்பு குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தரப்பிலிருந்து இதுவரை எந்த கருத்தும் வெளியாகவில்லை.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர்ஸ். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்ததான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களின் படகுகளை மீட்பதற்காக குழு ஒன்று இலங்கை செல்லும் வேளையில் உள்நாட்டு மீனவர்களை விட இந்திய மீனவர்கள் மீதே இலங்கை அரசுக்கு கூடுதல் அக்கறை உள்ளது எனும் குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. இது குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற மீன்பிடி தொழில் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் தமிழக மீனவர்கள் 100 பேர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்களை சந்தித்து பேச்சுக்கள் நடத்தவிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள இந்த சந்திப்பின் போது இலங்கை கடற்பரப்பினுள் நிபந்தனையற்ற வகையில் எந்த விதமான தடைகளுமின்றி இந்திய மீனவர்கள் மீன் பிடிப்பதற்குரிய உரிமைக்கான கோரிக்கையை இந்திய மீனவர்கள் முன்வைக்கப் போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இந்திய மீனவர்கள் அவ்வாறு இலங்கை கடற்பரப்பினுள் மீன்பிடிக்க செல்லும் போது உள்ளூர் மீனவர்களாகிய இலங்கை மீனவர்கள் கடலுக்குள் வராமல் இருக்க வேண்டும் என்று கோரவிருப்பதாக தமிழக மீன்பிடி படகுகளின் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் எஸ் எமரிட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளன தலைவர் ஜஸ்டின் சுயிஸ் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
கோரிக்கையானது ஐயா எங்களை பொறுத்த மட்டும் ஒரு வேடிக்கையான விஷயம். இவர்கள் மீனவர்கள் சார்பில் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள். இந்தியாவுடைய வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் இவர்களுடைய நிபந்தனையை ஏற்றுக்கொள்வார் என்று நாங்கள் நினைக்கவில்லை. இருந்தும் இரு நாட்டினுடைய கொள்கைகள் என்று வேறு இருக்கின்றது. ஆகவே எல்லை தாண்டி தங்கு தடை இல்லாமல் தொழிற்சவர் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. இருந்தும் எமது வடபகுதி மக்களுக்கென்று குறுகிய கடல் பரப்பே உள்ளதால் இப்படியான கோரிக்கைகளை எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆகவே அதுக்கு நாங்கள் எந்த விதமான அனுமதியும் கொடுக்கவும் மாட்டோம். இது சம்பந்தமாக எங்களது அரசாங்கத்துக்கு நாங்கள் இந்த விடயத்தை அழுத்தமாக தெரியப்படுத்துவோம். எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவருடைய சந்திப்பின் போது இந்திய மீனவர்களால் இலங்கை மீனவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு சம்பந்தமாக முழுமையான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றோம். அதை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அவர்கள் அத்துமுறை நுழையும் படகுகளை கைது செய்ய உத்தரவிட்டிருந்தார். ஜனாதிபதியுடைய உத்தரவுக்கு அமைய 5 படகுகளும் 33 நபர்களும் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் சில நாட்கள் கழித்து அவர்கள் தொடர்ந்து விடுதலை செய்யப்பட்டு வருகின்றார்கள். இந்த நடவடிக்கையானது எமது மீனவர் சமூகத்திலே மனவர்த்தத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இது நாட்டினுடைய உறவு வளர வேண்டும் என்று செய்கிறதாக நாங்கள் கருதி கொஞ்சம் மௌனம் காக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. நாங்கள் பொதுவாக பார்க்கும் பொழுது இலங்கை அரசாங்கமும் இந்திய மீனவர்களுக்கு கூடுதலான சலுகைகளை காட்டுவதாக எங்களுக்கு தோன்றுகிறது. இருந்தாலும் கடற்படை ஊராக அவர்களை முற்று முழுதாக தடுத்து நிறுத்துவதன் மூலம்தான் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம்.
சார், நீங்கள் அப்படி நம்பிக்கை வெளியிடுறீங்க, ஆனால் என்ன நடக்குதுன்னா ஜனாதிபதி உத்தரவிட்டு கைது செய்தாலும் கூட பிறகு நல்லெண்ண அடிப்படையில் அவர்களுக்கு நன்மை பயக்கத்தக்க வகையில் தானே விடுதலை செய்கிறாங்க அரசாங்கம். அப்போ அரசாங்கம் வந்து இலங்கை மீனவர்களுடைய நலன்களை கூடுதலாக கவனிக்கிறோம் எப்படி சொல்ல முடியும்?
கூடுதலாக கவனிக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. இருந்தாலும் கூடுதலான அக்கறை எங்களை ஜனாதிபதிகள் எடுக்க வேண்டும். இருப்பினும் இந்திய மீனவர்களுடைய ஆக்கிரமிப்புகள் மோசமாக இருந்தால் எங்களோட வடபகுதியிலுள்ள அனைத்து சங்கங்களையும் ஒன்று திரட்டி இது சம்பந்தமான எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதிக்கு தெரிவித்து எங்களுடைய பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு எட்டப்படாத பட்சத்திலே நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை வடமாகாண ரீதியிலே எடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம்.
ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களுடைய படகுகள் இலங்கை அரசாங்கத்தினால் கடற்படை முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த படகுகளை விடுவிப்பதற்காக தமிழக மீனவர் குழு ஒன்று இலங்கைக்கு வர இருக்கின்றது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
எங்களுடைய நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட படகுகள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே தடுத்து வைத்த படகுகளிலே 15 மேற்பட்ட படகுகள் தலைமனார் கடலிலே மூழ்கிவிட்டது. அதை நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன். யாழ் நகரிலே 6-7 போட்டுகள் கடலிலே மூழ்கி இருக்கிறதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஏற்கனவே நடந்த கூட்டத்திலே பறிக்கப்படுகின்ற படகுகளை உடனடியாக நீதிமன்றத்தின் ஊடாக முற்படுத்தி பறிமுதல் செய்து எங்களுடைய மீனவர்களுக்கு தொழிலுக்காக வழங்க வேண்டும் அல்லது கடுமையான தண்டங்களை விதிப்பதன் மூலமாக இதை கட்டுப்படுத்த முடியும் என்று நாங்கள் கூறியிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இப்படியான வேலைகளில் ஈடுபட்டால் அவர்கள் தொடர்ந்தும் தங்களுக்கு படகு கிடைக்கும் என்ற தொழிலை வருவார்கள். ஆகவே இந்த நடவடிக்கைகள் எவ்வாறு அமைகிறது என்பதை பார்த்து எங்களுடைய வடமாகாணத்தை ஒன்று திரட்டி நிரந்தர ஒரு முடிவை எட்டுவதற்கு முயற்சி செய்வோம்
என்றார் மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளன தலைவர் ஜஸ்டின் சோய்சா அவர்கள்.
வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழகத்தில் பன்னாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சர்வதேச முதலீட்டு மாநாடு ஒன்று மே மாதம் நடைபெறும் என்று முன்னர் மிகவும் பரபரப்புக்கு இடையே அரசு அறிவித்திருந்தது. ஆனால் அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக இன்று அரசு அறிவித்துள்ளது. நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கும் தகவல்கள்.
தமிழ்நாட்டிற்கு வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வரும் மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் தமிழ்நாடு அரசு சென்னையில் நடத்தவிருந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் என்ற முதலீட்டாளர்கள் மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த மாநாடு செப்டம்பர் மாதம் 9 மற்றும் 10 தேதிகளில் நடக்கும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த மாநாட்டை நடத்துவதற்கென 100 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்திருந்தது. பிரான்ஸ், பிரிட்டன், தென்கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மனி ஆகிய நாடுகளில் இதற்கென விளம்பர நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. சீனா, தைவான் ஆகிய நாடுகளிலும் இது தொடர்பான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த மாநாட்டை ஒட்டி தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படவிருக்கும் சுமார் 76,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தயாராகி வருவதாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியுள்ளது. சில வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தாங்கள் செய்யவிருக்கும் பெரிய அளவிலான முதலீட்டை இறுதி செய்ய இன்னும் சில நாட்கள் கூடுதலாக தேவைப்படும் என கூறியதாகவும், வேறு சில முதலீட்டாளர்கள் கோடைக்காலம் முடிந்த பிறகு இந்த மாநாட்டை நடத்தினால் நன்றாக இருக்கும் என்று கூறியதாகவும், இதன் காரணமாகவே இந்த மாநாடு மே மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த மாநாடு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், ஒருவேளை ஜெயலலிதா விடுதலை ஆகவில்லை என்றால் மீண்டும் இந்த மாநாடு ஒத்திவைக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் ஆட்சி நடத்தும் ஆம் ஆத்மி கட்சி அக்கட்சியின் 2 மூத்த உறுப்பினர்களான யோகேந்திர யாதவ் மற்றும் பிரசாந்த் பூஷன் ஆகியோர் உள்ளிட்ட 4 பேரை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
கட்ட பஞ்சாயத்து செய்யும் ஒரு அமைப்பாக ஆம் ஆத்மி கட்சி மாறிவிட்டதாகவும், தீமை விளைவிக்கக்கூடிய சர்வாதிகாரியாக அரவிந்த் கெஜ்ரிவால் உருவாகியுள்ளதாகவும் அந்த கட்சியை நிறுவியவர்களில் ஒருவரான பிரசாந்த் பூஷன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து தான் நீக்கப்பட்டுள்ளது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய போதே பிரசாந்த் பூஷன் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அக்கட்சியின் தலைவர் மீது கடும் அதிருப்தி வெளியிட்ட தலைவர்களான யோகேந்திர யாதவ், பிரசாந்த் பூஷன் உள்ளிட்ட 4 பேரை அக்கட்சியிலிருந்து வெளியேற்றியுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது. கட்சியின் சட்டத்திட்டங்களை மீறிய குற்றத்திற்காக இவர் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சியை நிறுவிய குழுவில் இடம்பெற்றிருந்த யோகேந்திர யாதவ் மற்றும் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய பொறுப்புகள் வகித்து வந்த அனந்தகுமார் மற்றும் அஜித் ஜா ஆகியோரும் அக்கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக நேற்று திங்கட்கிழமை இரவு உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய யோகேந்திர யாதவ் மற்றும் பிரசாந்த் பூஷன் கட்சியின் தலைமை மீது பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சியில் தற்போது ஜனநாயகம் இல்லை என்றும் புதிய நம்பிக்கையுடன் கட்சியில் இணைந்த பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்கள் ஏமாற்றத்துடன் உள்ளதாகவும் அவர்கள் குறை கூறினார்கள். எனினும் 2 மாத கால அரசியல் நாடகங்கள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதால் இழந்த அமைதியை தாங்கள் இப்போது பெற்றுள்ளதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இதே சமயம் ஜன் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற தேவையான பணிகளை துவக்கியுள்ளதாக டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். தனது சமூக வலைதளத்தில் இன்று இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களுக்கு அளித்துள்ள வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற உழைத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சென்ற முறை காங்கிரஸ் துணையுடன் டெல்லியில் ஆட்சி அமைத்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஜன் லோக்பால் சட்டத்தை நிறைவேற்ற முடியாத காரணத்தை கூறிதான் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அப்போது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தேவையான ஆதரவை அளிக்க மறுப்பதால் மட்டுமே ஜன் லோக்பால் சட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஆனால் இம்முறை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எவரும் டெல்லி சட்டமன்ற உறுப்பினர்களாக இல்லை. மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் கூட மொத்தமாக 3 பேர் மட்டுமே உள்ளனர். இதனால் இந்த சமயத்தில் எதிர்கட்சியினர் மீது குறை கூற முடியாது என்று பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் விமர்சனம் செய்துள்ளார்கள்.
டெல்லியிலிருந்து பிபிசி ஜெயக்குமார். சென்னையில் 2 ஆலய அர்ச்சகர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்த செய்திகளுடன் முரளி.
சென்னையில் நேற்று இரவில் 2 இடங்களில் கோவில் அர்ச்சகர்களின் பூணூல் அறுக்கப்பட்டு தாக்கப்பட்டது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மயிலாப்பூர் முண்டக்கண்ணியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் விஸ்வநாத குருக்கள் என்பவர் நேற்று இரவு தனியாக நடந்து வந்து கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த சிலர் திடீரென அவரை தாக்கி அவரது பூணூலை அறுத்ததாக கூறப்படுகிறது. 76 வயதாகும் விஸ்வநாதன் காரணீஸ்வரர் கோவிலில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறார். இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய தாக்குதலுக்குள்ளான விஸ்வநாதனின் மகன் மங்கள
நேத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, சாயந்தரம் வந்து 7 மணிக்கு 6 மணிக்கு கோவிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காரு. சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது 7 மணிக்கு வீடு அந்த மாதவ பெருமாள் கோயில் பக்கத்தில் இருட்டான இடம் அந்த இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 பேர் கும்பல் கருப்பு சட்டை அணிஞ்சிக்கிட்டு பெரியார் வாழ்க பெரியார் வாழ்கன்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இவரை வந்து பூணலெல்லாம் அறுத்து இவரை கையை பிடிச்சி முறுக்கி கன்னத்தில் 2 அறை அதாவது ஒத்து 2 பேரில் 10 பேர் வந்து சேர்ந்து அடித்தான். 78 வயசு பெரியவரை 10 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க
என்று தெரிவித்தார். இந்த சம்பவம் நடந்து சிறிது நேரம் கழித்து மேற்கு மம்பலத்தில் வசிக்கும் சந்தான கோபாலன் என்ற 69 வயது முதியவர் ஒருவரும் தாக்கப்பட்டார். இந்த தாக்குதல் சம்பவங்களை அடுத்து காரணீஸ்வரர் கோவில் அர்ச்சகர்கள், சிவாச்சாரியார் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆகியோர் மயிலாப்பூரில் இன்று பிற்பகலில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட திராவிடர் விடுதலைக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளை தடை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக திராவிடர் விடுதலைக் கழகத்தைச் சேர்ந்த 4 பேர் முதலில் கைது செய்யப்பட்டனர். பிறகு மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மீது கும்பலாக கூடுதல், அவதூறாக பேசி தாக்குதல், கொலை மிரட்டல் விடுத்தல் ஆகிய 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களிடம் பேசிய திராவிடர் விடுதலைக் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருள், எச் ராஜா போன்றவர்கள் பெரியார் குறித்து அவதூறாக பேசுவதுதான் இது போன்ற சம்பவங்களை தூண்டிவிடுகிறது என்று குறிப்பிட்டார்.
இது மாதிரியான சம்பவங்களில் வந்து யாரும் ஈடுபட்டிருக்க கூடாது. இதுக்கான காரணம் வந்து பிஜேபியை சேர்ந்த ராஜா மற்றும் இந்த கட்சிக்காரங்கள்லாம் தான் இதுமாதிரிலாம் பண்ணியிருக்கிறதுக்கான காரணமாக இருக்கு. அவங்களை வந்து தந்தை பெரியார் அவர்களை தொடர்ச்சியாக இழிவுபடுத்தியும் அவரோட சிலையில் இருக்க வாசகங்களை வந்து எடுக்கணும்னு சொல்லியும் இன்னைக்கு வந்து எச் ராஜா போன்ற இந்து அமைப்புகள் எல்லாம் பேசுறாங்க.
இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்திருக்கும் அறிக்கையில் கருத்து சுதந்திரமும் கொள்கை பிடிப்பும் கடவுள் நம்பிக்கைகளும் அவரவரின் விருப்பு வெறுப்புகளை பொறுத்தது, இதில் மற்றவர் தலையீடு என்பது தனிநபர் சுதந்திரத்தில் தலையிடுவதற்கு ஒப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த நிகழ்வை அனைத்து கட்சியினரும் வன்மையாக கண்டிக்க முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
அடுத்த அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் சுவாமிநாதன்.
அனைவருக்கும் அறிவியலில் இன்று மாரடைப்பு வருவதற்கான காரணங்கள் குறித்து சமீபத்தில் செய்யப்பட்ட 2 ஆய்வு முடிவுகள் குறித்த செய்தி தொகுப்புகளை நேயர்கள் கேட்கலாம். மரபணு ரீதியான காரணங்கள், உணவு முறை, உடற்பயிற்சியின்மை, குடிப்பழக்கம் போன்றவற்றாலும் வேறு பல காரணங்களாலும் மாரடைப்பு ஏற்படுகிறது. விவாகரத்திற்கும் பெண்களுக்கு வரும் மாரடைப்புக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது என்று டியூக் பல்கலைக்கழகத்தில் செய்யப்பட்ட ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
திருமண வாழ்க்கையில் தொடர்ந்திருப்பவர்களை விட விவாகரத்து ஆனவர்களுக்கே மாரடைப்பு அதிகம் ஏற்படுவதாக அமெரிக்க ஆய்வு ஒன்று கண்டறிந்துள்ளது. 15,827 பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் விவாகரத்து காரணமாக பெண்களை மிகவும் மோசமாக பாதிக்கப்படுவதாகவும், அவர்கள் மறுமணம் செய்து கொண்டு வாழ்ந்தாலும் கூட அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான சாத்தியம் பெரிய அளவில் குறைவதில்லை என்றும் தெரியவருகிறது. விவாகரத்து காரணமாக ஏற்படும் தொடர்ச்சியான மன அழுத்தம் உடலின் ஆரோக்கியத்தில் நீண்டகால தாக்கத்தை உண்டு பண்ணுவதாக சர்க்குலேஷன் என்ற அறிவியல் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ள அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. மாரடைப்பு ஏற்படும் ஆபத்தை அதிகரிக்கும் காரணிகளில் ஒன்றாக விவாகரத்து முக்கிய பங்காற்றுகிறது என்ற முடிவிற்கு வருவதற்கு முன்னர் இதுகுறித்து மேலதிக ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு இதய சுகாதாரம் குறித்து செயற்படும் பிரித்தானியாவை தளமாக கொண்ட அறக்கட்டளையான பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் அழைப்பு விடுத்திருக்கிறது. நாம் அதிகம் நேசிப்பவர்களது மரணம் மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை பெரிதாக அதிகரிக்கச் செய்கிறது என்பது ஏற்கனவே ஓரளவு தெரிந்த ஒரு விடயமே. விவாகரத்து மூலம் அதையொத்த ஒரு பாதிப்பு இதயத்திற்கு ஏற்படுவதை டியூக் பல்கலைக்கழக குழு ஒன்று நிறுவிக்காட்டியுள்ளது. ஒரு தடவை கூட விவாகரத்து ஆகாமல் திருமண வாழ்க்கையில் தொடர்ந்திருக்கும் பெண்களை விட ஒருமுறை மட்டும் விவாகரத்து ஆன பெண்ணுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு 24% அதிகரிப்பதாக இந்த ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பல தடவைகள் விவாகரத்தான பெண்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு 77% வரை உள்ளதாகவும் இந்த ஆய்வறிக்கை கோடிட்டு காட்டுகிறது. அதே சமயம் பெண்களிடம் மாரடைப்பை அதிகரிக்கும் விவாகரத்து என்பது ஆண்களுக்கு அதே அளவில் மாரடைப்பை ஏற்படுத்துவதில்லை என்றும் ஆய்வின் முடிவு கூறுகிறது. விவாகரத்தான ஆண்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் அபாயம் அதிகரிக்குமா என்பது குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ஒரு தடவை விவாகரத்தான ஆண்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் ஆபத்து சுமார் 10% அதிகரிப்பதாகவும், பலமுறை விவாகரத்து செய்த ஆண்களுக்கு மாரடைப்பு தோன்றும் சாத்தியம் சுமார் 30% அதிகரிப்பதாகவும் தெரியவந்துள்ளது. விவாகரத்திற்கு பிறகு மறுமணம் செய்து கொள்ளும் பெண்களுக்கு மாரடைப்பு தோன்றும் சாத்தியம் சற்றே குறைவதாக தெரிவிக்கும் ஆய்வாளர்களில் ஒருவரான பேராசிரியர் லிண்டா ஜோர்ஜ், ஆனால் ஆண்களுக்கு இது நேர் எதிராக உள்ளதாக தெரிவித்த அவர், ஆண்கள் அதிக தடவை விவாகரத்து செய்தால் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் சாத்தியம் மேலும் மோசமடைவதாக கூறினார். உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் ஆகியவை மாரடைப்பு ஆபத்தை அதிகரிக்கும். ஆனால் உயர் இரத்த அழுத்தத்தினால் இதயத்திற்கு ஏற்படும் பாதிப்பை தணிப்பதற்கு மாத்திரைகளை பயன்படுத்தலாம் என்பதைப் போல விவாகரத்து மூலம் ஏற்படும் வலியை குணப்படுத்த இலகுவான வழிகள் இல்லை என அவர் கவலை வெளியிட்டுள்ளார். அப்படியான சூழலில் ஆதரவான நெருங்கிய நண்பர்களின் அரவணைப்பு மிகவும் முக்கியமானது என்று இந்த ஆய்வாளர்கள் பரிந்துரை செய்துள்ளனர்.
இதேபோல உயரமாக இருப்பவர்களை விட குள்ளமாக இருப்பவர்களுக்கு மாரடைப்பு அதிகம் ஏற்படுவதாக மற்றொரு ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் நந்தினி குருசங்கரன்.
நீங்கள் எவ்வளவு உயரம் குறைவாக இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக இதய நோய் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் என்று லெஸ்டர் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி குழு ஒன்று திடுக்கிடும் தகவலை அறிவித்துள்ளது. ஒருவரின் உயரம் அவருடைய இதயத்தின் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிப்பதை 50 ஆண்டுகளுக்கு முன்னரே ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்து கூறியிருந்த போதும் அதற்கான காரணத்தை அவர்கள் அப்போது அறிந்திருக்கவில்லை. குழந்தை பருவத்தில் ஊட்டச்சத்து இல்லாத உணவுகள் ஒருவரின் உயரத்தை மட்டுப்படுத்தும், அதனால் அவரின் இதயநலன் பாதிப்படையலாம் என்று சிலர் கருதினர். ஆனால் உண்மை அதுவல்ல என்கிறது தற்போதைய ஆய்வு. நம்முடைய மரபணு பிரிவுகளின் உள்ளே இதற்கான ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்கின்றனர் லெஸ்டர் பல்கலைக்கழக ஆராய்ச்சி குழுவினர். இந்த ஆராய்ச்சிக்காக சுமார் 2 லட்சம் பேரிடமிருந்து அவர்களின் உடலின் உயரத்தையும் இதயத்தின் நலனையும் கட்டுப்படுத்தக்கூடிய அவர்களின் மரபணுக்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஒருவரின் உயரத்துடன் சம்பந்தமுள்ள 180 மரபணுக்கள் ஆராயப்பட்டன. அதன் முடிவுகள் த நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் எனும் ஆய்வு பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது. இந்த ஆராய்ச்சி முடிவுகளின்படி ஒருவரின் ஒவ்வொரு 2.5 இன்ச் உயரமும் அவருக்கான இதய இரத்த நாள நோய் வருவதற்கான வாய்ப்பை 13.5% அதிகரிக்கிறதாம். அதன்படி 6 அடி உயரம் இருக்கும் ஒருவரை விட 5 அடி உயரம் இருக்கும் ஒருவருக்கு இதய இரத்த நாள நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு 64% அதிகம் என்று இந்த ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த முடிவுகளை பார்த்து உயரம் குறைவாக உள்ளவர்கள் தேவையில்லாமல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவும், அனைவரும் நோயினுடையின்றி வாழ ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேற்கொள்வது அவசியம் என்றும் இந்த ஆய்வாளர்கள் ஆலோசனை கூறியுள்ளனர். இதற்காக உயரம் குறைந்தவர்கள் சிறப்பு பாதுகாப்பு முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்கிறார். மேலும்
அதிக உயரம் கொண்டவர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்டிருந்தால் நம் உயரத்தால் இதய நோய் நமக்கு வராது என்று அவர்கள் அலட்சிய போக்குடன் இருக்கக்கூடாது. உயரத்தை கட்டுப்படுத்தும் மரபணுக்கள் இரத்தத்தில் கொழுப்பின் அளவை அதிகரிக்கின்றன. இந்த மரபணுக்கள் இரத்த நாளங்களின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகின்றன. இந்த வழிகளை புரிந்து கொள்ளுதல் எதிர்காலத்தில் நிறைய சிகிச்சை முறைகளை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கின்றன என்று தெரிவித்தார். அதே சமயம் இந்த ஆய்வு முடிவுகளால் அதிக உயரமாக இருப்பவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ள ஒன்றும் இல்லை. அவர்களின் கூடுதல் உயரம் புற்றுநோய்க்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துமாம். எனவே அனைவரும் நலமுடன் வாழ நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையே ஒரே வழி என்பதை நாம் மறக்கக்கூடாது என்கிறார்கள் இந்த ஆய்வை மேற்கொண்ட விஞ்ஞானிகள்.
மேலும் பல சுவையான தகவல்களுடன் அடுத்த வாரம் அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
மீண்டும் நாளை சந்திப்போம். இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.